திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
மண்ணும் அருள் இந்த இறப்பில் தவம், அதுக்கு என்ன சிவபுண்ணியங்கள், அதுக்கு பேர் என்ன பேரு சிவபுண்ணியங்கள். அதனால அந்த அருளால், மண்ணும் அருளால் குருவாகி வந்து, குருவாகி வந்து யாரு, அந்த சிவம் ஆகி வந்து உணர்த்தி, குருவாகி வந்து உணர்த்தி. இது என்னத்தை உணர்த்தி, ஞானத்தை, ஞானத்தை உணர்த்தி. அவரின், எவரின், வேடரின், வேடரின் நீக்கி, அந்த சார்பிலிருந்து நீக்கி. மலம் அகற்றி, மலம் அகற்றி, தானாக்கி, தானாக்கி, அப்படி சிவம் போல ஆக்குனாலும் மலரடி கீழ் வைப்பன். எங்க வைப்பான், மலரடி கீழ் வைப்பன். எனவே இந்த ஆன்மா முக்தி பெற்றாலும் அடிமை, அடிமையே என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். விளங்குதா? எனவே இப்போ இந்த இறைவனை மன்னன் என்று சொல்கிறார். இந்த மன்னனுக்கு போல ஈசனுக்கு, மன்னனுக்கு மாதிரி அங்க இறைவனுக்கு உணர்த்துதல் கடமை என்பதை, உணர்த்துதல் கடமை என்பதை கூறு முகத்தான் அவ்வாறு சொல்றார். ஏன்னா மன்னவன் குடிகளை காக்க வேண்டியது அவனுடைய கடமை. அது மாதிரி இவர் நமக்கு நம்முடைய தன்மையை உணர்த்த வேண்டியது அவனுடைய கடமை என்பது பற்றி அவ்வாறு சொல்லி. ஏன்னா நமக்கு மாய பிறப்பருக்கும் மன்னன் சொல்றாரா இல்லையா, மாய பிறப்பருக்கும் மன்னன் என்றார். அதனால எனவே இங்கே இந்த வழிநூல்ல மலமகற்றி அப்படின்னு சொல்லியிருக்க, அங்க அந்த மலத்தை பத்தியே பேசல. ஏன் பேசல அவரு, அங்க தன்னுடைய பெருந்தன்மையை மறந்துட்டேன்னு சொல்றாரு. ஐம்பொல வேடரைத்தான் சொல்றாரு, புலன்கள் பொறிகளைத்தான் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, தூளா இருந்தது நியாயம் பற்றி. இப்ப நமக்கு மலம் புலப்படாது, மலம் காட்சிக்கு அரிய பொருள், எது தெரியும், பொறிகள் தான் தெரியுது, கண்ணு மூக்கு வாய் தான் தெரியுது. எனவே தெரிந்ததை மட்டும் சொன்னார். விளங்குதா? எனவே இந்த தூதாரிந்தது நியாயம் பற்றி காட்சிக்கு புலப்படாத மும்மலங்களை கூறாது, அந்த மலங்களை கூறாது. புலப்படும் ஐம்பொறிகளை அந்த சூழலில் இருப்பதை மட்டும் நமக்கு உணர்த்தினார். விளங்குதா? எனவே இங்கே அந்த துணைவனையும் என்பது தன்னையும், தன்னையும் துணைவனையும், அது அந்த அந்த உம்மை சிறப்புமையும் இறந்து தழியதும். எனவே இந்த துணைவனையும் சிறப்பு என்பது நாம் சொல்றது மாதிரி அந்த பிறவா முதல்வன் பிறந்து, பிறவா முதல்வன் பிறந்து, நரவாரும் தாருலாவும் சம்பந்த நாதன் என்று பேருலா நாதன்வோர் பேர் புனைந்து சொல்றாரு போற்றிப்பகருடைய. அது மாதிரி இந்த பிறவா முதல்வன் ஒரு குருன்னு பேரை வச்சுக்கிட்டு வந்து இல்லையா நமக்கு இந்த தீட்சையெல்லாம் செய்து நம்ம மலமகற்றி தானாக்குகிறான், அது பெரிய கருணை தானே. எனவே இங்க அதான் சிறப்பு, பிறவா முதல்வன் பிறந்து இல்லையா, புவனையில் சேவடி தீண்டினன் காண்க, எப்பேற்பட்டவன் இங்க அப்படி வாரானே என்றுதான் இல்லையா. ஐயோ ஐயோ இத்தனையும் எம்பரமோ என்று சொல்கிறாரா இல்லையா, பெருமானே இப்படி வந்துட்டாரே அப்படின்னு இல்லையா. அதனால அவன் உருவாய் வருதல் பற்றி அவ்வாறு சொல்கிறார். ஆங்கு அவைதானும் நீங்காது நின்று தன்வழி செலுத்து தானே, தன்வழி செலுத்தி தானே என் வழி என்பது ஒன்று இன்றி மன்ன விவரும் பேரும் உருவும் கொண்டு என் ஊரும் பேரும் உருவும் கெடுத்த பெண்ணை சூழ்ந்த வெண்ணை எம்பதி சைவசிகாமணி என்று 2020 அருள் நந்தி சொல்கிறார் இந்த மெய்கண்டாரை இல்லையா. அதனால அந்த இறைவன் அப்படி அவனுடைய கருணை மிகுதியால் குருவாய் வருகிறார். அதனால இங்க மண்ணு மருள் என்பது என்னன்னு பார்த்தோம். இறப்பில் தவம். இறப்பில் தவம்னா என்ன? இறப்பில் தவம், இறப்பில் தவமாவது சிவபுண்ணியங்கள். சரியை கிரியை யோகம், சரியை கிரியை யோகம். எனவே இந்த சைவத்தில் இதுதான் தவம். அதனால இந்த தவத்தை அதான் இங்க நமக்கு சொல்லும் பொழுது மேற்சரியா கிரியா யோகத்தை செய்துடி இல்லையா. இன்று இவ்வான்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தான் ஞானம் நிகழும் சொல்றாரா இல்லையா. எனவே பல பிறவிகளில செய்த தவத்தினால்தான் குரு வருவார், ஒரு பிறவியில செய்ததுல வரமாட்டார். அதனால இந்த சூத்திரத்துல எத்தனை கருத்து இருக்கு? தவத்தினில் இது ஒண்ணு, தம்முதல் குருவுமாய் இது ரெண்டு, ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை இது மூணு இல்லையா, விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லும் இது நான்கு என்று இந்த நூற்பாவில் எத்தனை கருத்து இருக்கு? நான்கு கருத்துகள் இருக்கிறது. எனவே ஆசிரியர் இதை என்ன செய்கிறாரு? நான்கு அதிகரணங்களாக பிரித்துக் கொள்கிறார். நான்கு அதிகரணங்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு அதிகரணத்தையும் மேற்கோள் ஏது திரட்டாந்தம் இப்படி இதை அமைத்து நமக்கு கிறார். விளங்குதா? எனவே இந்த சூத்திரத்தில் முதல்ல நான்கு அதிகரணமாக பிரிச்சிருக்கிறாரு. இதில் முதல் அதிகரணம் என்னது? தவத்தினில் உணர்த்த. இப்போ இங்கே தவம் என்பது மேற்சரியா கிரியா யோகம் என்கிறார். மேற் சரியா கிரியா யோகங்கள். அப்போ சரியை கிரியாயோகம், அங்க சரியைன்னு ஒன்ன சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? கிரியாயோகம், கிரியாயோகம். அப்போ சரியை என்பது ஒரு தனி முடிவு இல்லையா. ஐ என்பது சரியா என்பது சரியைன்னு தமிழ் முடிவு. கிரியாயோகம் என்பது வடமொழி, வடமொழி முடிவு. ஏன் அதை ரெண்டையும் சேர்த்து சொல்றாரு? எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொல்லுவார், இங்க மட்டும் இல்லை. நீ எந்த சாத்திரத்தை பார்த்தாலும் சரியை கிரியை யோகம்னு இருக்காது, கிரியா யோகம். ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் ஒரே தீட்சையில வழங்கப்படுவதால். கிரியைக்கும் யோகத்துக்கும் அதிகாரம் எங்க கொடுக்கறாங்க? விஷேட தீட்சையில கொடுக்கப்படுவதனால ரெண்டையும் சேர்த்தே செய்யப்படுவது. அது போக நமக்கு சைவர்களுக்கு யோகம் என்பது என்னது? யோகமாவது கிரியையில ஏற்படுத ஒன்றுதல் தான் யோகம. கிரியையில ஏற்படுத ஒன்றுதல் தான் யோகம். அதனால மற்ற யோகங்கள் எல்லாம் அவயோகம்ங்கிறார். மற்ற யோகம் எல்லாம் அவயோகம். எனவே இந்த இதுல முதல்ல இந்த ஐம்புல வேடரின் வளர்ந்தனை அயர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தின் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அரண்களால் செல்லுமே என்பதில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இந்த தவத்தினில் உணர்த்த. உணர்த்துவதற்கு என்ன வேணும்? தவம். தவத்தினில் உணர்த்த என்பது முதல்ல சொல்லக்கூடிய கருத்து, தவத்தினில் உணர்த்த. எனவே இங்கே உணர்த்துவதல் என்றால் இந்த உபதேசம், உணர்த்துதல்னா உபதேசம். நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க இல்லையா, திருவருள் பயன் படிச்சிங்களா? அதில் உபதேசம் எங்கே வருது? ஏழாவது அதிகாரம் என்னது? உயிர் விளக்கம். ஆறாவது அதிகாரம் அறியும் நெறி. அறியும் நெறி தான் உபதேசம் இல்லையா. அந்த உபதேசத்தை கேட்டதுனால உயிர் விளக்கம் என்பது என்ன? அறிவு விளக்கம். அறிவு விளக்கம்னா என்னது? சிவயோகம். அடாடா, ஒரே மயக்கமாக தான் இருக்கு. இன்பொருள் இல்லைனா சிவபோகம். வரிசையை தானே வச்சுருக்காங்க, எல்லாம் வரிசையை தான் வச்சுருக்காங்க. அதனால் இங்கே முதல் அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஈண்டு. ஈண்டுனா என்னது? ஈண்டுனா இவ் முதல் அதிகரணத்து. ஈண்டுனா என்ன? இந்த எட்டாம் நூற்பாவில முதல் அதிகரணத்து இவ்வான்மாக்களுக்கு, எவ்வான்மாக்களுக்கு, இவ்வான்மான சுட்டுதானே, இவ்வான்மாக்கள்னு எந்த ஆன்மாக்கள், என்னமா அதான் சுட்டு எந்த ஆன்மாக்களை குறிக்கி, ஏற்கனவே சொன்னாதானே இவன் தான் அப்படின்னு சொல்ல முடியும், பார்த்திருந்தா தானே சொல்ல முடியும், எங்க பார்த்தோம், தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு, எல்லா ஆன்மாக்களுக்கும் அல்ல, தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு, விளங்குதா, இவ்வான்மாக்களுக்குங்கிறது யாருக்கு, தவத்தை முற்றுவித்த ஆன்மாக்களுக்கு, மற்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன, மற்றவங்களுக்கு தோன்றா துணையா இருப்பார், திரோதான சக்தியா இருப்பார், இவ்வான்மாக்களுக்கு தோன்றும் துணையாய் இல்லையா, ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் சொல்றா இல்லையா, எனவே அதுபோல இவங்களுக்கு சிறப்பு வகையாலே வருகிறான் யாரு, இறைவன், விளங்குதா, எனவே இவ்வான்மாக்களுக்கு முற்சை தவத்தான், தவம்னா என்னன்னு சொல்லிட்டாரு, சரிய கிரிய யோகம்னு, முற்சை தவம்னா என்ன, முன் பல பிறவிகளில் செய்த தவங்காரணமாக, அப்படின்னா ஒரு பிறவியில் செய்த தவத்தால் ஞானம் நிகழாது, அப்ப தவம் எவ்வளவு செய்யணும், பல்லூலிக்காலம், எவ்வளவு, பல்வூலிக்காலம், அரணை பயின்று அரிச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகும் என்பார் இல்லையா, கொஞ்சம் நல்லறிவு வருங்கிறார், அப்போ நல்ல நிறைய அறிவு வரும்னு நினைச்சோம், எண்ணில்லா காலம், விளங்குதா, எனவே இந்த ஞானம் நிகழும், ஞானம் நிகழும், நிகழ்தல்னா என்ன, நிகழ்தலாவது ஐயம் திரிவின்றி விளங்குதல், நிகழ்தலாவது ஐயம் திரிவின்றி விளங்குதல், அதனால மேற்சரியா கிரியா யோகத்தை செய்துடி, அது மேற்கோள், இது ஏது சொல்றாரு, மேற்சரியா, அது என்ன மேல்சரியா, மேற்சரியா என்றதாவது உண்மை சரியின் மேற்று, இந்த சரிய கிரியை எப்படிப்பட்டனோ உண்மை சரியை, எனவே இந்த தவம் ரெண்டு வகை இருக்கிறது, தவம் இரண்டு வகை, ஒன்று உபாயம், இன்னொன்று உண்மை, உபாயம்னா என்ன, உபாயம்னா வழி, பரீட்சையில் பாஸ் வேண்பதற்கான உபாயம் என்னது, காப்பி அடிப்பதுன்னு, உபாயம்னா என்னது, வழி, எதற்கு வழி, உண்மைக்கு வழி, எதுக்கு வழி, உண்மை, உண்மை சரியை கிரிய யோகத்தை செய்வதற்கு எது வழி, உபாய சரியை, எனவே உபாயம்னா என்ன அப்படின்னா வழின்னு பார்த்தோம், இந்த சரிய கிரிய யோகத்தை செய்தாலும் பலன் கருதி செய்தல், அதெல்லாம் என்னது, பலன் கருதி செய்தல், விளங்குதா, இப்போ நாம கோயிலில் போய் ஐயா வந்து உழவார பணி செய்கிறாரு, உழவார பணி செய்கிறாரு, என்ன சொல்லிட்டு செய்தாரு, பெருமானே என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு இல்லையா, இல்லைன்னா ஏதாவது அவருக்குள்ள நோய் இருந்தா இந்த நோயெல்லாம் போகட்டும் அப்படின்னு எதையாவது ஒன்றை சொல்லிக்கிட்டு செய்கிறாரு இல்லையா, அப்படி செய்யலாமா, செய்யலாம், செய்யலாம், ஏன் செய்யலாம், கண்ட இடத்துல போய் கேட்காம அப்பாட்ட போய் கேட்காரு, விளங்குதா, சடையா எனுமால் சரணி எனுமால் அவரை போய் கேட்க போய் தானே ஞானசம்பந்தர் அனுப்புனாரு, விளங்குதா, எனவே கேட்க இடம் தெரியாமல் போய் கேட்டுட்டு இருக்கானா இல்லையா அவங்ககிட்ட கொடுக்கவே முடியாது, அவன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான் ஐயான்னு, எனவே கேட்கலாம், ஆனால் சிறு பிள்ளைகள் கேட்கத்தான் செய்யும், சிறு பிள்ளை கேட்கத்தான் செய்யும், வளர்ந்துட்டா தெரியும், என்னமோ சொல்லித்தான் தெரியணுமா, அவருக்கு தெரியாதா, நம்ம அப்பாவுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியாதா அப்படின்னு நினச்சி பக்குவம் வந்துட்டா கேட்க மாட்டான், பக்குவம் வந்துட்டா அவருக்கே தெரியும், நமக்கு தான் நமக்கு என்ன வேணும் நமக்கே நல்லா தெரியாது என்று அதுக்கப்புறம் தான் அடங்குவாங்க, முதல்ல என்ன செய்வாங்க, கேட்பாங்க, விளங்குதா, எனவே அது முதல் நிலை, பெருமான்கிட்ட போய் அந்த தொண்டு செய்யும் போது கூட உலக பயனை வேண்டுவது, உலக பயனை வேண்டுவது. அந்த உலகப்பயனை வேண்டினாலும் அங்க பெருமானுடைய இடத்துல போய் அதை செஞ்சதுனால நமக்கு அது எதுக்கு வழிவகு? அதிலும் மேம்பட்ட உண்மை சரியை நிஷ்காமிகமாக எதையும் கருதாமல் இல்லையா, அன்பு ஒன்றே காரணமாக, பெருமானிடத்து அன்பு ஒன்றே காரணமாக செய்கின்ற அந்த தவம் தான் என்ன தவம்? உண்மை தவம். அதுதான் உண்மை தவம். எனவே அந்த தவத்தை மேற்சரியா கிரியா யோகங்களை செய்துளி, செய்துளின்னு என்ன? செய்தால் அன்றி, செய்தால் அன்றி, செய்தால் ஞானம் கிடைக்கும்னு சொல்ற வேண்டியது. எப்படி சொல்றாரு? செய்தாலன்றி ஞானம் கிடைக்காது அப்படின்னா என்ன? ரொம்ப வலியுறுத்தி சொல்றது. இதை தவிர வேற வழியே கிடையாது. அப்போ இதுல எதை செய்யறது? எதை செய்யலாம் ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா, எதை செய்யலாம்? வாப்ப முடிச்சிடலாமா? ஆமா, சரிய கரிய யோகம்லாம் இருக்கு, இதுல எதை செய்யலாம் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றது? நம்மளால கடைபிடிச்சுக்கிடுவோம். சரியை செய்வோங்க ஐயா சொன்ன மாதிரி. சரியை செஞ்சா ஞானம் கிடைச்சிருமா? கிடைக்காதா? கிரியை செஞ்சிட்டா அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாங்கயோ? ஏன்னா வைணவத்துக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு இது. வைணவத்தில் மார்க்கங்கள் இல்லையா, மார்க்கங்கள். அதாவது இப்போ அவங்க வந்து அன்பு நெறி இல்லையா, பக்தி நெறி சொல்கிறவங்க இல்லையா, கர்ம யோகம், கர்ம யோகம், இதில் ஏதாவது ஒன்று செஞ்சால் போயிடலாம் இல்லையா. இப்போ ஈரோடு இருக்குன்னா இந்த ஈரோடுக்கு வர்றதுக்கு பல வழி இருக்குமா இல்லையா? இந்த ரூட்லவா அந்த ரூட்லாம் ஏதாவது ஒரு ரூட்டில் வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தா போதியா? அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு படி, அவருக்கு வழி, நமக்கு படி. அப்போ படி அப்படின்னா என்ன செய்யணும்? படினா ஸ்டெப்ஸு. எனவே ஒவ்வொரு படியாக ஏறித்தான் தீரணும், ஒவ்வொரு படியாக ஏறித்தான் தீரணும். அப்போ எல்லா படியும் கடந்து தான் அந்த ஞானம்ங்கிற வாசலுக்கு போக முடியும். அதனால் அங்கே இதில் ஏதாவது ஒன்று செய்தால் போதும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மறுத்து இதெல்லாம் செய்துளி, இதை செய்யாவிட்டால் நமக்கு ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞானத்தை வெறுமன சொல்லலை. என்ன சொல்றாரு? நன்னறியாகிய ஞானம், நன்னறியாகிய ஞானம் அப்படின்னா என்ன? நன்னறியாகிய ஞானம்னா என்ன? நன்னறி என்றாலும் ஞானம் என்றாலும் ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா? அலைஸ்ன்னு போடுறோமா இல்லையா பேர்ல இல்லையா, சொல்றமா இல்லையா, முருகன் அலை சுப்பையா அப்படின்னு எழுதுறாங்க இல்லையா, முருகன் என்ற அதுதான். அப்போ ரெண்டும் ஒன்று, இருபெயர் ஒட்டு பண்பு தொகை, இருபெயர் ஒட்டு பண்பு தொகை. அதனால இங்கே ஞானம்னாலும் நன்னறினாலும் ஒன்று தான். ஏன் இதை நன்னறினாரு? மற்றதெல்லாம் தீநெறியா இல்லையா? முன்னால் சொன்னதெல்லாம் தீநெறியா? யோ, இவர் நல்லவர்னா பக்கத்தில் இருக்கிற மோசம்னு தானே அர்த்தம், அப்படிதானே? அப்போ இது நன்னறிங்கிற இங்கே நன்னறி என்றதாவது, இங்கே ஞானத்தை நன்னறி என்று விசேடித்ததாவது வீட்டுக்கு நேர் வாயிலாக அமைதல் பற்றி அதை நன்னறி என்றார். ஆன்மாக்கள் பெறுகின்ற நன்மை எல்லாவற்றிலும் சிறந்த நன்மை இல்லையா பரம பிரயோஜனம் என்பார். என்ன சொல்வாரு? பரம பிரயோஜனம் அதை கொடுப்பதனால இந்த ஞானத்தை என்ன சொன்னாரு? நன்னறியாகிய ஞானம் என்று விசேடித்தார் இல்லையா. அதனால அந்த ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான். எனவே ஞானம் பெற்றாலன்றி நமக்கு வீடு பேரு, மோட்சம் நான் வீடு பேரு, மோட்சம் நானது வீடு பேரு, அதை கிடைக்காது, கொடா ஆகலான், அதை கொடுக்க மாட்டான் என்று நமக்கு இந்த முதல் பகுதியில் தவத்தினில் உணர்த்தா இருக்கா இல்லையா, அந்த பகுதிக்கு மேற்கோள் அமைக்கிறார். விளங்குதா? அப்போ இந்த கருத்தின் மேல என்ன தடை அமைகிறது? தவத்தை செஞ்சா தான் ஞானத்தை கொடுப்பான், இல்லைனா மோட்சம் கிடைக்காதுங்கிறாரு. இதுல என்ன ஆட்சேபனை? ஆட்சேபனை இருக்கா? இருக்கா இல்லையா? இதுல என்ன தடை அப்படின்னா, இந்த முக்திக்கு சாதனம், முக்திக்கு சாதனம் கருவி, சாதனம்னு என்ன அதை தானே பேசுறோம். இது இந்த சுனூர்பாவை எதை பத்தி பேசுகிறது? சாதனத்தை பற்றி. முத்திக்கு சாதனம் சரியை முதலியவைகளா அல்லது ஞானமா என்பதுதான் இங்க ஏற்படுகிற ஐயம். விளக்குதா? எதனால அந்த ஐயம் ஏற்படுது? எதனால? இப்போ ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த முக்திக்கு சாதனம் வேதத்தில் சொல்லக்கூடிய வேள்விகளை செய்வதுதான் என்று ஒரு பிரிவினர். ரெண்டு பேரா இருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, முக்திக்கு சாதனம் சரியை முதலீவிகளா, இது சரியை கிரியை யோகம், இது செஞ்சா போகலாம், ஏதாவது ஒன்று செஞ்சா போகலாம் என்பது ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் என்ன சொல்றாங்க, வேள்வி செஞ்சா கிரியை செய்யாம ஒன்றும் முடியாதியா, சும்மா உட்கார்ந்துக்கிட்டு கிரியை செய்யாம ஒன்றும் முடியாது, கிரியை செஞ்சாதான் போக முடியும் என்று இந்த மீமாம்சர், அதில் பட்டாச்சாரியர் என்பவர்கள் சொல்கிறார்கள். ஆக இப்படி இரண்டு விதமான தடை அங்கே எழுகிறது. அதை சித்தாந்தம் மறுக்கிறது. சித்தாந்தம் மறுக்கிறது. எப்படி மறுக்கிறது? ஞானம் இல்லாம வீடு கிடையாது என்று மறுக்கிறது. அதில் இரண்டாவது பகுதியில் அவன் வேள்வி சொல்கிறானா இல்லையா, வேள்வி முதலானவைகளெல்லாம் எப்படிப்பட்டது அது? அந்த வேள்விகளை எந்த நூல் சொல்கிறதோ, வேள்விகளை எந்த நூல் சொல்கிறதோ, வேதத்தில் தானே சொல்லியிருக்கு, கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. அந்த வேதத்திலேயே என்னென்ன வேள்வி என்ன பலனை தரும் கூட சேர்த்தே தான் சொல்லியிருக்காங்க. வெறுமன வேள்வியை சொல்லலை, இந்த வேள்வியை சொன்னா செஞ்சா என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த பயனை மட்டும்தான் தரும், வேற பயனை தரும். எனவே அதனால இதனால ஞானம் கிடைச்சாதான் வீடு பேர் அடைய முடியும், வேற எதுவுமே நமக்கு வீடு பேரை தராது என்று மறுக்கிறார். விளங்குதா? அப்போ இங்க நம்ம இதுல என்ன வருது அப்படின்னா, நம்ம எதெல்லாம் பிரமாண நூலாக வைத்திருக்கிறோமோ அந்த பிரமாண நூல்களிலேயே சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காசியில போய் இறந்தா முக்தி, தில்லையை தரிசிச்சா, திருவாரூர்ல பிறந்தா, நினைச்சா முக்தி, பார்த்தா முக்தி, இறந்தா முக்தி, இப்படியெல்லாம் லேசு வழி சொல்லியிருக்கு. ஊழி ஊழி காலமா என்னையா? இது எங்க சொல்லியிருக்கு? நம்ம இதில் தானே சொல்லியிருக்கே. அந்த வழியை பார்க்கறதுக்கு இல்லாம பல்லூழி காலமா அப்படின்னு சொல்றாங்க. விளங்குதா? சரி, இவர் தான் இப்படி சொல்றாரு, ஐயா நான் அடுத்த ஆளை பார்த்தா ஐயா உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் என்னையா சொல்கிறீங்க, நம்ம திருமுறையை படிச்சிருக்கலா, திருமுறை படிச்சிருக்கலா அப்படின்னு கேட்காரு. படித்தேன். என்னத்தை படிச்சிரு? அங்கே என்ன சொல்கிறது? அளப்பில கீதம் சொல்வாருக்கு அடிகள் தான் அருளுமாறே சொல்கிறாரா இல்லையா? அப்பர் சுவாமி சொல்கிறாரு, அப்பர் சுவாமி விளக்கினால் பெற்ற இன்பம் என்ன, ஒண்ணுமே பேச மாட்டியா, பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும் இல்லையா, துளக்கி நான் மலர் தொடுத்தால் தூயவின் நேரலாகும் சொல்றா இல்லையா. எனவே அப்போ அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தாம் அருளுமாறி என்று சொல்றார். எனவே பெருமானை அவன் முன்னால் நின்று பாடுனா பெயர்லாம் வீட்டுக்கு அப்படிங்காரு. யார் சொல்றா? அப்பர் சாமி. அவரை நம்பாம இருக்க முடியுமா? பாடி. சரி, அப்போ இந்த பல்லூழி காலம் உட்கார்ந்து அரிச்சிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்ச நேரம் நின்று பாடிட்டு போயிடலாமே. போயிடலாம்ல ஐயா, இது நல்ல வழி, ஷார்ட்கட்டாக இருக்க அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கா இல்லையா? நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு ஆள், உங்கள் கருத்து என்ன அப்படின்னா, என்ன சார் சொல்கிறீங்க, சிவப்பிரகாசம் படிச்சேடா அப்படிங்காரு. என்ன சொல்கிறாரு? சிவப்பிரகாசம் படிச்சேடா. பார்த்தோம் ஐயா. எங்கே படிக்க? சிவப்பிரகாசத்தெல்லாம் பார்த்தோம். அதில் 9வது பாட்டு என்னது அப்படிங்காரு. என்ன 9வது பாட்டு தெரியுமா? அதெல்லாம் தடை பார்த்து தான் சொல்லணும். சரி இருக்கட்டும். அதாவது விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், யோகாதிகாரம், இனச்சமய விசேடம், வரும்பொருள் நிர்வாணம் இல்லையா? அந்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிர்வாண தீட்சை வாங்கினான், நிர்வாண தீட்சை வாங்கினா முக்கிங்கிறார். ஏன்னா அதனால் இந்த மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், இறங்கிடவில் தொகை 11, 81, 81 இல்லையா, 226, 6, 5 பரந்த நெறி அறுவகையும் ஒருவி, பரந்த நெறி அறுவகையும் ஒருவி, இந்த 6 அத்துவாவையும் நீங்கி நினைவரிதாம் பரபதத்துள், நினைவரிதாம் பரபதம் பெருமானுடைய திருவடி, உயிர் விரவ பயிற்று மன்றே, உயிர் அங்க போயிரும் காரு, எங்க பரபதத்துக்கு. அப்போ ஐயப்பா, அப்போ தீச்ச வாங்கிட்டு போயிடலாமே, நல்ல சக்க போட போச்சேன் இன்னைக்கு, விளங்குதான். எனவே ஒருத்தர் பாட்டை படிச்சிருவோம் காரு, ஒருத்தர் இன்னைக்கே டிக்கெட் எடுத்துட வேண்டிதான், எங்க அப்படின்னா தில்லைக்கு போய் பார்த்துட்டு வந்துருந்தேன். ஏன் இங்கே வரையில அப்படியே போயிட வேண்டியதானே, பார்த்தாச்சுன்னா எங்க போயிட வேண்டிதான் முத்திக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே எங்க சொல்லியிருக்குன்னா, வேற நூல்கள்லையும் சொல்லலை, எதில் சொல்லியிருக்கு? நம்ம நம்ம பிரமாணமாக சொல்லுகின்ற திருமுறைகள் சாத்திரங்களில், திருமுறைகள் ரெண்டு ரெண்டு கண்ணுன்னு சொல்லியிருக்கோம், அதில் சொல்லியிருக்கு பிறகு அதை நம்பாமல் இருக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஐயா உங்களுக்கு எந்த ஊரியா? கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கே. கள்ளக்குறிச்சியா? சரி உட்காருங்க. இது கள்ளக்குறிச்சியெலாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விழுப்புரம், மெட்ராஸ்ன்னு வச்சுக்கிடுவோம், உங்களுக்கு மெட்ராஸு, உங்களுக்கு எந்த ஊர்? சென்னை. இப்போ அவள்கிட்ட போய், ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கியோ? சென்னையிலேருந்து. சென்னைக்கு எப்படி போகிறது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்காரு. ஒருத்தர் கேட்டால் அவர், அண்ணாச்சி நீங்கள் திருச்சி போய் போங்க அப்படிங்காரு. இன்னொருத்தர் கரூர் போய் போங்கங்காரு. ஒருத்தர் திண்டுக்கல் போய் போங்க. ஒருத்தர் அப்போ இந்த திருச்சிக்கு அடுத்தால என்ன ஊர் இருக்கு? திருச்சி. திருச்சிக்கு அடுத்தால தஞ்சாவூரா? மெட்ராஸ் ரூட்லையா? ஊர் வரிசையா நிறைய ஊர் இருக்குன்னு அந்த லிஸ்டே வாசிக்க சொன்னேன். மெட்ராஸ் போற ரூட்ல வரிசையா போறமா இல்லையா? ஒரு ஊரை தாண்டி அடுத்த ஊர், அடுத்த ஊரை தாண்டி அப்படி இருக்கும் இல்லையா? கடைசியில் எங்க போய் சேருது? தாம்பரம், செங்கல்பட்டு. செங்கல்பட்டு போயிருக்காரு ஒருத்தர். எங்க போனாலும் கடைசியில் எங்க போனோம்? போனாதான் இவர் ஒருத்தர கேட்காரு. ஒருத்தர் போய் சென்னைக்கு போகணும்னு இவரை போய் பார்க்கணும்னு கேட்காரு. வீட்டுக்கு போய் அவர் நம்ம ஒரு போஸ்டும் கொடுத்தா அவர் கொண்டு போயிட்டாரு. அந்த போஸ்டத்தை எப்படியாவது வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டை விசாரிச்சுக்கிட்டு போகணும்னு போற பெறப்படுதாரு. பெறப்பட்டா ஒரு ஆள்கிட்ட கேட்டால் திருச்சி போய் போங்கங்காரு. ஒருத்தர் விழுப்புரம்ங்காரு. இப்படி ஆள் ஆளுக்கு எல்லாம் ஒருத்தருக்குமே சென்னைக்கு வழி தெரிய மாட்டேங்குங்க, தப்பு தப்பா சொல்லிட்டு கிடக்கான். ஒருத்தனாவது ஒன்று ஊழல் சொல்றதா பாருங்க, விளங்குதா? அது எப்படி இருக்கு அமைந்திருக்கிறது? எல்லாமே சரிதான், எல்லாமே தப்பாது சொன்னதுலாம். ஏன்னா தப்பு இல்லை. ஏன்? அதாவது அங்கே தாம்பரம் போயிட்டு அதுக்கப்புறம் போனதுங்கிறது நேர்வழி, இது பரம்பரையான் வழி. இதெல்லாம் எப்படி பரம்பரையான், இது அந்த ஊருக்கு செலுத்தும், அது அதுக்கு ஊருக்கு செல்லும், அப்படி அதுபோலத்தான் இதுவும். எது பாட்டு படி கிட்டு படின்னு சொல்றதெல்லாம் என்னது? பரம்பரையான் வழி. இப்படி செய்ய செய்ய எங்க போகணும்? கடைசியில் ஞானம் என்ற ஒன்று அடைஞ்சாதான் வீடு. ஏன் அப்படி? அந்த ஞானத்தில் என்ன சிறப்பு? ஞானம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அந்த முத்தி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இப்போ ஐயா இருக்காங்க, ஐயாவுக்கு வந்து அவங்க ஊட்டியே பார்க்கல, இங்கே வந்தாச்சு பக்கத்தில் பார்த்துட்டு போயிருவோம்ட்டு என்ன செஞ்சாச்சு, ஊட்டிக்கு இப்படி பேர் பாடியோட போயாச்சு. எப்படி பேர் பாடியோட அங்கே போய் ஊட்டி குளிர் அனுபவிக்கணும்னு போனால் அங்கே கிடுகிடுன்னு நினைக்கிட்டு சன்னி வந்துடுது. வந்துருமா இல்லையா? அதுக்குள்ளே சொட்டர்கிட்டலாம் கொண்டு போனா ஆ அங்கே இருந்து அனுபவிக்கலாம் இல்லையா? அதுக்குள்ளே தளவாடங்களோடு போனோமா இல்லையா? அப்போ அதுக்குள்ள தளவாடம் தான் என்னது? ஞானம். அதுக்குள்ள தளவாடம் தான் ஏன்னா அது அறிவினால் அனுபவிக்க தானே இன்பம். எனவே அந்த அறிவு வேணுமா இல்லையா? அது இல்லாமல் போனால் பிரயோஜனம் இல்லை. அதனால ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான் என்கிறார். நாம் இதை அடுத்தாப்புல அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம்.